வேதத்தில் புதிய ஏற்பாட்டிலே மட்டும் மரியாள் என்ற பெயருடைய ஆறு பேர் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் ஆறு மரியாள்கள் இருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டில். சரி, மகதலேனா மரியாள், மார்த்தாள் மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள், வேற யாரு? அவ்வளவுதான். மார்க்கு உடைய அம்மா பேரு, அது மரியாள் தான். அப்படி நிறைய மரியாள் இருக்கிறாங்க. இன்றைக்கு நமக்கு பழக்கப்பட்ட ஒரு மரியாள், எந்த மரியாள், எந்த மரியாதை எடுத்துக்கலாம்? இயேசுவின் தாயாகிய மரியாளா? அப்புறம் பார்க்கலாம். மார்த்தாள் மரியாள், அந்த மரியாள் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். மார்த்தாள் மரியாள், மார்த்தாளுடைய சகோதரி. இந்த மரியாளை குறித்து வேதத்தில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில குறிப்புகள் இருக்கிறது. இந்த குறிப்புகளை கவனித்து பார்க்கும் பொழுது இந்த மரியாளுக்குள் ஒரு குறிப்பிட்ட தன்மை, என்ன சொல்லப்போனா ஒரு தாழ்மை, அவளை எங்க பார்த்தாலும் காணப்படும். இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பெஷலான ஒரு தாழ்மை இருக்குது. இவளை குறித்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு குறிப்பிலும் அந்த தாழ்மை எல்லா இடத்திலும் நம்மளால் பார்க்க முடியும். அது கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துல அது வெளிப்படுகிறது. அதனால் இப்பொழுதும் இந்த மரியாளை குறித்து இந்த நேரத்தில் மூன்று காரியங்களை சொல்லப்போறேன். அந்த மூன்று இடத்திலும் ஒரு ஒற்றுமை வெளிப்படும், அதை நம்ம கவனிக்கலாம். இப்பொழுதும் எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38 முதல் 42 வரைக்கும் வாசிக்கலாம்.
பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்திற்குள் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள்.
அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள்.
அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக மார்த்தாளே,
நீ அநேக காரியங்களை குறித்து
கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார்.
இந்த மரியாள் இப்ப இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு பாராட்டை பெறுகிறார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவோட பாராட்டு என்ன ரீசன்? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த பெத்தானியா என்கிற கிராமத்தின் வழியாய் பிரயாணம் செய்து அவர் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அந்த ஊரிலே மார்த்தாள், மரியாள், லாஸ்ரு என்று சொல்லப்படுகிற சகோதர சகோதரிகள் மூன்று பேர் இருக்கிறாங்க. இவர்களுக்கு பெற்றோர் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்களை குறித்து எந்த குறிப்பு வரும்பொழுதும் பெற்றோரை பத்தி ஒண்ணுமே இல்லை. இவர்கள் திருமணமாகாத வாலிப சகோதர சகோதரிகள், பெற்றோரை இழந்திருக்க வேண்டும். இதில் மார்த்தாள் மூத்தவளாக இருந்திருக்க வேண்டும். அடுத்தது மரியாள் இருந்திருக்க வேண்டும். பின்பு லாஸ்ருவாய் இருந்திருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, மார்த்தாள் அவரை தன் வீட்டிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்த்தாளுக்கு அந்த ஒரு ஸ்பெஷல் ஒரு அது ஒரு அதிகாரம், அவ வீடு அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டதுனால அவதான் கண்டிப்பா மூத்த சகோதரியா இருந்திருக்கணும் அந்த வீட்டிலேயே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அந்த ஊரிலே அவர் ஊழியம் செய்து கொண்டு வரும் பொழுது மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு விருந்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாள். அவரை தன் வீட்டில் அழைத்து அவரை உபசரித்து அவருக்கு உணவு கொடுத்து அவரையும் அவருடைய சீஷர்களையும் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவள் விரும்புகிறாள். ஆகையினால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை அழைக்கிறாள். இயேசு கிறிஸ்து வந்துட்டார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்னைக்குமே ஒரு பழக்கம், அவருக்கு மேடை போட்டு கொடுத்தாதான் பேசுவார்னு கிடையாது, எங்க வேணாலும் பேசுவார் இல்லையா. கடற்கரைக்கு போனாலும் அங்கே நின்று பேசுவார். ஒரு கிணத்தருகே போய் உட்கார்ந்தாலும் அங்க ஒரு ஆள் வந்தாலும் அவங்களுக்கும் பேசுவார். ராத்திரி நேரத்தில் நிக்கோதேமு போல யாராவது ஒருத்தர் தேடி வந்தாலும் அவங்களோடையும் உட்கார்ந்து பேசுவார். ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள போனாருன்னா அங்க ஜனங்க நாலு பேர் கூடி வந்தா அங்கேயும் பேசுவார். அவர் எல்லா இடத்துலையும் பேசினார். இங்கே அங்கதான் கிடையாது, எந்த இடத்துல ஜனங்கள் கூடி வந்தாலும் அது ஒரு நபரா இருந்தாலும் பல்லாயிரம் ஜனங்களா இருந்தாலும் ஒரே மாதிரி எல்லா இடத்துல அவர் பேசியிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த வீட்டிலே இந்த லாஸ்டர் எங்க போனார் நமக்கு தெரியல, எங்கேயாவது உரசத்தை போயிருப்பார். இந்த மார்த்தாள் மரியாள் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க, அவர் எங்கேயோ ரவுண்ட் அடிக்க போயிட்டார். அப்ப அந்த சூழ்நிலையிலே இந்த மார்த்தாள் மரியாள் மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வந்துட்டார். வந்து உட்கார்ந்துட்ட பிறகு அவர் பார்க்கிறார், அவருக்கு எப்பயாவது வந்து உட்கார்ந்துட்டா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் விழிச்சிருக்கிற நேரத்துல ஊழிய செஞ்சார். எங்கேயாவது பிரயாணம் பண்ண நேரத்தில் அந்த மாதிரி நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாத நேரத்தில் அப்படி தூங்கிக்கிட்டார், அப்படி எல்லாம் பண்ணிட்டார். மற்றபடி எந்த இடத்துலயுமே ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் வசனத்தை பேசுகிறதுல அவர் அவ்வளவு தூரம் வாஞ்சையா இருந்தார். அப்ப இந்த சூழ்நிலையில பாக்குறாரு, இருக்கிறது ரெண்டு பேர். அந்த ரெண்டு பேரிலே அழைத்த மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவுக்கு சமையல் செய்வதில் தன் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டார். தனியா உட்காந்து வேலை செய்யறான், சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டா. ஆனா மரியாள் பாக்குறான், இயேசு கிறிஸ்து வந்துட்டார், இவளுக்கு அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று ஒரு ஆவல். மார்த்தாள் போய் அவர் செஞ்சது தப்பு கிடையாது, மார்த்தாள் நம்ம ஒரு குறை சொல்ல முடியாது. அவள் போய் தன்னுடைய கடமையை, ஏன்னா அடைச்சிட்டு சாப்பாடு கொடுக்காம உட்கார்ந்த எப்படி, அவள் தான் கடமையை செய்யறா, அதுல தப்பு கிடையாது. அவள் உட்கார்ந்து தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான். மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே வந்து உட்கார்ந்தாலும், அவர் ஒருவேளை இந்த வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சேர் மாதிரி ஏதாவது இருக்கும் அதில் உட்கார்ந்து இருப்பார். ஆனால் இவ்வளோ அவருடைய பாதத்தருகே வந்து உட்கார்ந்து அவருடைய வசனங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து வந்து உட்கார்ந்த உடனே கவனிக்கிறாங்களே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவனோட உடனே இவ ஓடி வந்து உட்கார்ந்துட்டா. ஆனால் மார்த்தாளோ இன்னொரு அறையில் உட்கார்ந்து வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். இதனால இயேசு கிறிஸ்து மார்த்தாளை கடிந்து கொண்டதுனாலே மார்த்தாள் செஞ்சது தவறு, மரியாள் செஞ்சது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் தீர்த்திட முடியாது. இயேசு கிறிஸ்து மார்த்தாளை கடிந்து கொண்டதோட ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியாளை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணா, நான் அநேக வேலைகளை செய்து கவலைப்படுகிறேன், இதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, நான் அவரையே பார்த்து கேட்கிறார், நான் மட்டும் தனியா வேலை செய்யறேன், இதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்டான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல மார்த்தாளை கடிந்து கொண்டு மரியாளை அந்த இடத்துல வாழ்த்துறாரு. சரி, இப்ப நமக்கு அது சப்ஜெக்ட் கிடையாது. இங்கே பார்க்கும் பொழுது மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்க ஆரம்பிக்கிறாள். மரியாளை குறித்து நீங்க வேதத்தில் எந்த இடத்துல பார்த்தீங்களானாலும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தோடு அவள் சம்பந்தப்பட்டிருப்பாள். பைபிள் ஒவ்வொரு குறிப்பையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்பதற்கு அவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து, ஒரு தாழ்மையாய் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை அவள் கேட்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் பாதம் அந்த இடத்துல உட்காருகிறது என்பது ஒரு தாழ்மையான ஒரு அனுபவம், ஒரு தாழ்மையான ஒரு அனுபவம். அவருடைய பாதத்தருகே போய் உட்கார்ந்துட்டு வசனத்தை கேட்கிறாள். தெய்வ பிள்ளைகள் கிறிஸ்துவின் பாதத்தோடு நம்மை சம்பந்தப்படுத்திக் கொண்டு நம்மை தாழ்த்தி அவருக்கு முன்னால் வரும்பொழுது முதல் காரியம் அவள் செய்தது நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறதாம், வேத வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு நாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர வேண்டும். ஆமென். வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு அவருடைய பாதத்தில் அமரணும். வசனத்தை கற்றுக்கொள்வது, நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், வேத வசனம் ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு புத்தகம், கற்றுக்கொண்டுட்டே இருக்கணும், அதற்கு முடிவே கிடையாது. வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு எல்லையே கிடையாது. எத்தனை ஆண்டுகள் நம்ம கற்றுக்கொண்டாலும் அத்தனை ஆண்டுகளிலும் வேதம் நமக்கு புதிதாகவே இருக்கிறது. ஜாக் போனர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை அவரால் கேட்டிருந்தேன். அந்த பிரசங்கத்தை செய்யும் பொழுது அவர் 40 வருடம் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் பேசின ஒரு பிரசங்கம், அதில் அவர் சொல்றார், நான் 40 வருடங்களாய் வேதத்தை ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனால் இந்த 40 வருஷமும் எனக்கு பைபிள் புதுசா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த 40 வருஷமும் எனக்கு இந்த வேதம் எனக்கு புதுசாக கற்றுக் கொடுக்கிறது, 40 வருஷம் எனக்கு வேதத்தில் புதிய காரியங்களை கர்த்தர் காட்டி கொடுக்கிறார். அப்ப வேதம் என்றைக்குமே பழமை ஆகிறது கிடையாது. எத்தனை முறை வாசித்தாலும் எத்தனை முறை நம்ம கவனித்தாலும் அதில் புதிய 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 காரியங்கள் வருகிறது. நேற்று தினத்தில் நான் கன்னியாகுமரியிலிருந்து வந்துட்டு பஸ்ல வரும்போது அப்படியே சிந்திச்சுட்டே வந்தேன், ஒரு பயமுள்ள காரியங்கள் யோசிச்சுட்டே வந்தேன். அப்ப எனக்கு இந்த மார்த்தாள் மரிய லாசரை குறித்து வேற ஒரு காரியம் வந்துச்சு, புதுசா ஒண்ணு வந்துச்சு, இது வரைக்கும் பேசாத ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வந்துச்சு என் மைண்ட்ல வந்துட்டே இருந்துச்சு. அதை எடுத்து யோசிச்சு அது நல்லா இருந்துச்சு, அதை பேசலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் அதுக்குள்ள பார்க்கும்போது சரி, அதை இன்னும் கொஞ்சம் உட்கார்ந்தோம்னா இன்னும் கொஞ்சம் விஷயம் அதுல வரும், இன்னும் அதை நல்லா மெருகேற்றி அப்புறம் பேசலாம் வச்சிருக்கிறேன், ஸ்டாக்ல வச்சிருக்கிறேன். இது வரைக்கும் யோசிக்காத உடனே நேற்று பஸ்ல வரும்போது எனக்கு திடீர்னு ஒரு புது காரியம் வந்துச்சு, இதே மார்த்தால் மாதிரி இப்பதான் பேசணும்னு நினைச்சது அது. ஆனா திடீர்னு எனக்குள்ள அதுல இன்னும் கொஞ்சம் நீ நேரத்தை செலவு பண்ணினா இன்னும் கொஞ்சம் அதுல விஷயம் வரும் அப்படின்னு எனக்கு உள்மனது சொல்லுது, அதனால அதை நிறுத்திட்டேன். அது ஒரு நாள் சொல்ற. அப்போ பைபிள் இந்த சம்பவத்தை நம்ம எத்தனையோ முறை வாசிக்கிறோம், ஆனால் ஒவ்வொரு முறையும் நமக்கு கர்த்தர் நிறைய விஷயங்களை சொல்லித்தரார். இந்த மார்த்தாளை குறித்து, இந்த மரியாளை குறித்து பார்க்கும் பொழுது வசனத்தை கற்றுக்கொள்வதில் அவ்வளவு தாகம். என்னைக்குமே சொல்றோம் பைபிள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தேவ பிள்ளை வேதத்தை கற்றுக்கொள்ளணும். வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வேதாகம கலாச்சாலைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. அங்க போனா பைபிளை பத்தி கத்துக்கலாம், பைபிளை கத்துக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? பைபிள் காலேஜ் போனா பைபிளை பத்தி கத்துக்கலாம், ஆனா பைபிளை கத்துக்கவே முடியாது. பைபிளை பத்தி கத்துக்கலாம், 1500 ஆண்டு காலம் இந்த இடைவெளியில வேதாகம் எழுதப்பட்டது, 40 பேர் ஏறக்குறைய 40 பேர் வேதாகமத்தை எழுதினார்கள். வேதத்தை எழுதினதிலே அந்த 40 பேர் ஒரே ஒரு மனுஷன் லூக்கா ஒருத்தர் தான் புறஜாதி மனுஷன், மீதி எல்லாரும் யூதர்கள். இப்படி எல்லாம் நிறைய கத்துக்கலாம், நிறைய விஷயம் இருக்குது. பைபிள் லூக்கா மட்டும்தான் புறஜாதி பைபிள் ரைட்டர்ஸ்ல, மீதி எல்லாமே இஸ்ரவேல் அந்த சந்ததிக்கு உள்ளவங்க தான். லூக்கா ஒரு ஆள் தான் புறஜாதி, பைபிள் வேற யாருமே கிடையாது. அப்போ இது போல் நிறைய பைபிளை பத்தி நிறைய கத்துக்கலாம், ஆனால் பைபிளை கற்றுக்கொள்ள முடியாது. பைபிளை கத்துக்கணும்னா கிறிஸ்துவின் பாதத்துல தான் உட்காரணும். ஆமென். பைபிளை கத்துக்கிறதுக்கு வேற எங்கேயுமே கத்துக்க முடியாது. பைபிளை கத்துக்கணும்னா கர்த்தருடைய பாதத்துல அமரணும், அதை விட்டா வேற வழி கிடையாது. என்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், பைபிளை என்றைக்குமே அதிலிருந்து நாம் பொக்கிஷங்களை எடுப்பதற்கு தாழ்மையோடு, அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து கற்றுக்கொண்டால் இருக்குது. தாழ்மையோடு நம்ம தேவ சமூகத்தில் வரும்பொழுதுதான் வேதத்தை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். தாழ்மையோடு வரணும். தாழ்மையோடு வரும்பொழுதுதான் வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நாம் அறிய முடியும். நான் இன்னைக்கும் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே ஏறக்குறைய 30 வருஷம் வேதாகமத்தை நான் வாசிக்கிறேன். இந்த 30 வருஷம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வேதத்தை நான் எடுக்கும் பொழுது, நான் தியானிக்கும் பொழுது, என் உள்ளத்தில் கர்த்தர்கிட்ட நான் கேட்கிற ஒரு காரியம், ஆண்டவரே இந்த வேதாகமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் எனக்கு கிடையாது, நீங்க தான் எனக்கு வெளிப்படுத்தணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன பேசணும்னு நீங்க சொன்னதான் பையனால சொல்ல முடியும். கர்த்தரிடத்திலே கேட்கிறேன், கர்த்தரிடத்தில் ஆண்டவரே நீங்க சொன்னாதான் என்னால சொல்ல முடியும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரே இதை இதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் எனக்கு கிடையாது, இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க, இதுல இருக்க ரகசியத்தை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். கர்த்தரிடத்திலே கேட்கிறோம், தாழ்மையோடு கேட்கிறேன். அப்படி கேட்கும் பொழுதுதான் ஒரு வேதத்தின் வசனத்திலிருந்து தேவ சத்தம் அல்லது தேவ வெளிச்ச வெளிப்பாடு அதில் இருக்கிறதான தேவ சித்தத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து கொடுப்பார். என்றைக்கும் வேதத்தை படிக்கும் பொழுது மேலோட்டமாக படிக்காதீங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறவர். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மனிதனாய் நடமாடி பேசினார், இன்றைக்கு இந்த புத்தகத்தின் வழியாய் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, இன்னைக்கு பேசுறார். அதனால ஒரு நீங்க ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனையில வரும் பொழுது கத்தர் உங்களுக்கு பேச சொல்லுகிறதை நான் எடுத்து உங்ககிட்ட ஆடிபிள் வாய்ஸ்ல பேசிடுறேன். அவர் பேச சொல்றத ஆடிபிள் வாய்ஸ்ல நீங்க கேட்டறீங்க, சத்தமாய் காதல கேட்டறீங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தனியாய் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுதும் கூட கத்தர் உங்களோடு பேச வேண்டும் இல்லையா, பேசணும், கத்தர் உங்களோடு பேசணும். நீங்க எவ்வளவு பைபிள் படிக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது, என்ன படிக்கிறீங்கன்றதான் முக்கியம். படிக்கிறது நாலு வசனமானாலும் அந்த நாலு வசனத்திலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கு கத்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறதாய் இருக்க வேண்டும். ஆமென். அந்த வசனத்திலிருந்து ஒரு நாலு வார்த்தையான கத்தர் உங்களோடு கூட பேசுகிறதாய், கத்தர் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறதாய் அது இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்ப இடத்தில் மரியாளை கவனிக்கும் பொழுது அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து தாழ்மையோடு அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். இயேசு கிறிஸ்து அந்த ஒரு நபராக இருந்தாலும் பொறுமையா பேசிட்டு இருக்கிறார், தனி நபருக்கு அவர் பேசுகிறவர் பேசிட்டு இருக்கிறார். ஆனால் மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்கிறதில் கவலைப்பட்டு கலங்கினார், பற்பல காரியங்களை குறித்து கலங்கணும். ஐயோ நான் இது இவ்வளவு சீக்கிரம் செய்யணுமே, அவ போய் அங்க உட்காந்துட்டாளே, நம்ம மட்டும் தனியா செய்யறமே, இவ கொஞ்சம் காய்கறி வெட்டி கொடுத்தா நல்லா இருக்குமே, அவ பாட்டுக்கு அங்க போய் உட்காந்துட்டாளே, இப்படி பல காரியங்களை போட்டு எத்தனையோ காரியங்களை போட்டு குழப்பறார். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனா தேவையானது ஒன்று. ஆனா அந்த ஒன்ன விட்டுட்டு நீ தேவையானது ஒன்று, அந்த ஒன்ன விட்டுட்டு தேவையில்லாத நிறைய காரியத்தை நீ பிடிச்சிட்டு. மார்த்தாள் கிட்ட நிறைய இருக்குது, மரியாள் கிட்ட ஒன்னே ஒன்று தான் இருக்குது, புரியுதா? மார்த்தாள் கிட்ட நிறைய இருக்குது, என்ன நிறைய இருக்குது, தேவையில்லாத குப்பை நிறைய இருக்குது மார்த்தாள் கிட்ட. ஆனா மரியாள் கிட்ட தேவையான ஒன்றே ஒன்று, அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கக்கூடிய தாகம், அது ஒன்னே ஒன்று தான் இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மார்த்தாளே நீ நிறைய வச்சிருக்கிற, ஆனா நிறைய வச்சு ஒண்ணுமே வேஸ்ட், எல்லாமே யூஸ் இல்லை, நீ வச்சிருக்கிற அத்தனையும் வேஸ்ட், நீ வச்சிருக்கிற அத்தனையும் உன்னை கவலைப்படுத்தக்கூடிய காரியங்கள், உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே உன்னை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள், உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே உன்னை முறுமுறுக்க வைக்கிற காரியங்கள், உன்னிடத்தில் இருக்கிறது எல்லாமே பிரச்சனைக்குரிய காரியங்கள். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் தேவை, எது? எடுபடாத நிரந்தரமான ஒரு காரியம் ஒன்று உண்டானால் அது வேத வசனம், இதுதான் நிரந்தரமானது. அப்ப உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை கேட்கக்கூடிய தாகம் இந்த மரியாள் கிட்ட இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து வாழ்த்தினார். அதனால் இந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் தாழ்மையோடு உட்கார்ந்து கர்த்தரிடத்தில் கேளுங்க, திறந்த இருதயத்தோடு ஆண்டவரே எங்கூட பேசுங்க என்று சொல்லி அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார், கர்த்தர் நம்மை குறித்து புகழ்வார். வேதத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு சிலரை புகழ்ந்திருக்கிறார் இல்லையா, ஒரு சிலரை புகழ்ந்திருக்கிறார். நாத்தான் வேலை பார்த்து சொன்னார், உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னார் இல்லையா, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் நாத்தான் வேலை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்படி ஒரு சிலர் எல்லாம் இயேசு கிறிஸ்து புகழ்ந்திருக்கிறார், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னாரு. ஒவ்வொரு ஒரு சிலரை பார்த்து சிறியே உன் விசுவாசம் பெரியதுன்னாரு. இப்படி ஒரு சிலருடைய விசுவாசத்தை பார்த்து அவனுடைய அன்பை பார்த்து அவனுடைய கிரியைகளை பார்த்து இயேசு கிறிஸ்து புகழ்ந்திருக்கிறார். அதுல இந்த காரியம் ஒன்று, இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு புகழ்ந்தார். அப்ப நம்ம வாழ்க்கையிலே தாழ்மையோடு வேத வசனத்தோடு நேரத்தை செலவிடுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்களோட பேசுறது மட்டுமல்ல, எல்லாருக்கும் முன்னால் உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். வசனத்தில தாகத்தோடு இருந்து நீங்கள் வசனத்தை கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்வீங்களானால் எல்லாருக்கும் முன்னால் உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும், கர்த்தர் உங்களை புகழுவார், அவர் உங்களை கனம் பண்ணுவார், அது கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். சரி, அடுத்த காரியத்துக்கு நேரம் போலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம். இந்த 11 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் இல்லையா. 10 அதிகாரத்தில் லூக்கா 10 அதிகாரத்தில் வரும்பொழுது மார்த்தாளை பத்தி தான் சப்ஜெக்ட் ஆரம்பிக்குது இல்லையா. மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். ஆனா இந்த லூகா யோவான் 11 அதிகாரத்தில் பாருங்க, யாரை பத்தி ஆரம்பிக்குது பாருங்க, 11 அதிகாரம் முதல் வசனம். மரியாளும் இல்லையா, மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாஸ்தர் என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். பாருங்க, கர்த்தருடைய இருதயத்திலே அவள் இடம்பெற்று விட்டாள். அதனால வேதத்தில் பாருங்க, அவளுடைய சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போது மார்த்தாள் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு, ஆனா இங்க வரும்பொழுது யோவான் மரியாள் பெயர் ஃபர்ஸ்ட்ல யூஸ் பண்ற. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாள். இப்ப பாருங்க, மரியாள் மேல போயிட்டா, கீழே இருந்தவ மேல போயிட்டா, கர்த்தருடைய இருதயத்தில் மேல போயிட்டா. அவள் கர்த்தருடைய இருதயத்தில் மேலே போனாலும் அவள் தன் வாழ்க்கையிலே ஒரே நிலைமையில் இருந்தாள். இங்க பார்க்க முடிந்த இடத்துல லாஸ்ரு வியாதியா இருக்கிறான், இவன் வியாதியா இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தி அனுப்பிட்டான். செய்தி அனுப்பின உடனே இயேசு கிறிஸ்து அதை கேட்டுவிட்டு தான் இருந்த இடத்துல மேலும் 2 தங்கினார். இதெல்லாம் இப்ப நமக்கு வேண்டாம், நமக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்றேன். மேலும் 2 தங்கிவிட்டு அதன் பிறகு புறப்பட்டு செல்லுகிறார். புறப்பட்டு செல்லும் பொழுது சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நம்முடைய சிநேகிதனாகிய லாஸ்ரு நித்திரை அடைந்திருக்கிறான், அவரை எழுப்புவோம் என்று சொல்லிட்டு போனார். பின்பு அவங்க பிரயாணப்பட்டு அங்கே போய் சேருகிறதற்குள்ளாக 4 முடிவடைந்து விடுகிறது. லாஸ்ரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். அவன் மரித்து இப்பொழுது 4 ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது இயேசு கிறிஸ்து பெத்தானியா கிராமத்துக்குள் வருகிறார். வரும்பொழுது முதலாவது இயேசு கிறிஸ்து மார்த்தாளை சந்திக்கிறார். அவள் வெளியில் இருக்கிறாள், அவள் மார்த்தாளை சந்திக்கிறார். ஆனால் மரியாளோ வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள், தன் சகோதரனுக்காக அழுதுட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து மார்த்தாளை வந்து சந்தித்து விட்டு அந்த வழியில் இருக்கிற வீட்டுக்கே வரல, வழியில் இருக்கும்போது சந்திக்கிறான். சந்தித்த உடனே மார்த்தாள் உடனே செய்தி அனுப்புறார், போதகர் வந்து விட்டார், சீக்கிரமாய் வா என்று சொல்லி செய்தி அனுப்புகிறாள். வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 11 28 வசனங்களை வாசிக்கலாம்.
இவைகளை சொன்ன பின்பு
அவள் போய்
தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்றாள்.
உடனே இயேசு கிறிஸ்துவை இந்த மார்த்தா வெளியில சந்திக்கிறாள். சந்தித்த உடனே வீட்டுக்கு ஓடி வந்து அவ்வளவு அழுதுட்டு ஒரு கூட்டங்கள் அழுதுட்டு ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவை அவர் வந்து விட்டார் என்று ரகசியமா சொல்றார். ஐயோ, போதகர் வந்துட்டார், அவர் உன்னை அழைக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து யாரை கூப்பிட்டு அனுப்புறாரு பாருங்க, மரியாளை கூப்பிடுறாரு. மார்த்தாளை சந்தித்து விட்டு அவர் அதோடு இருக்கல, மரியாளை கூட்டிட்டு வாங்க என்றார். ஏன்னா அவள் வசனத்தின் மேல் தாகம் உள்ளவள், அவள் கர்த்தரை கனப்படுத்துகிறவள், அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறவள். அதனால இயேசு கிறிஸ்துவே அவளை கூப்பிட்டு அனுப்புகிறார், மரியாளை கூட்டிட்டு வாங்க. உடனே மார்த்தாள் போய் கூப்பிடுறா, போதருனை அழைக்கிறார். மரியாள் வீட்டை விட்டு எழுந்து ஓடி வரா, இயேசு கிறிஸ்து வெளியில இருக்கிறார், ஓடி வரா. வந்த உடனே என்ன செய்யறா பாருங்க, அடுத்த வசனத்துல படிப்போம், 29.
அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள்.
என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. திடீர்னு அவன் வந்து ரகசியமா சொல்ற, இவ எழுந்து ஓடுறா. ஓடும் பொழுது இவ என்னமோ கல்லறைக்கு போய் அழுகிறதுக்கு போறாளேன்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு எல்லாருமே பதட்டம் ஆயிட்டாங்க. இப்படி திடீர்னு ஓடுறாளே என்று சொல்லி எல்லாம் பதட்டமாகறாங்க. அதுக்கு பிறகு பாருங்க,
இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள்.
இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, மரியாள் இரசியர் அவரை பார்த்த உடனே அவர் பாதத்தில் விழுந்தாள். அவர் வீட்டுக்கு வந்தபொழுதும் அவர் பாதத்தருகே உட்கார்ந்து வசனம் கேட்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவரை அழைத்த உடனே ஓடி வந்து நேர அவருடைய பாதத்தில் போய் விழுகிறார். அதே மாதிரிதான் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான்கள். இந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது எனக்கு ஆவிக்குரிய ரீதியா இன்னொரு தாட்டு வருது. இதுதான் கடைசி நாள்ல நடக்க போகுது. இயேசு கிறிஸ்து, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், பேசின வேற மாதிரி இருக்கும். சரி, உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். இதுதான் கடைசி நாள்ல நடக்க போகுது. இயேசு கிறிஸ்து லாஸ்ருவை உயிரோடு எடுப்பதுக்கு வரார். லாஸ்ருவை உயிரோடு எடுப்பதுக்கு வரார். இப்படித்தான் இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்புவதற்கு, கல்லறைகளில் இருக்கிறவருடைய கல்லறைகளை திறந்து அவங்களை வெளியே கொண்டு வருவதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார். புரியுதா? ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். இதே போலதான் வரப்போகிறார். வரப்போகிற ஆண்டவர் நேர கல்லறைக்கு போக மாட்டார், நடுவிலே நின்றுடுவார். புரியுதுங்களா? நேர கல்லறைக்கு போக மாட்டார், நடுவில் நின்றுடுவார். எங்க? மத்திய வானத்திலே நிற்பார். மத்திய வானத்திலே நின்றுட்டு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டதான மரியாதை போல் இருக்கிறவங்களை கூப்பிடுவார். வா, கூப்பிடுவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் மறுரூபமாக்கப்பட்டு போய் நடுவில் அவரை சந்திப்போம். புரியுது உங்களுக்கு? நான் சொல்றது விளங்குதான். இயேசு கிறிஸ்து நேர கல்லறைக்கு போல மத்திய வானத்தில் நடுவில் நின்னுட்டாரு. நின்னுட்டு மரியாதை கூப்பிட்டு அனுப்பினார். அதே போலதான் கிறிஸ்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்கள மத்திய வானத்திலிருந்து கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனே எல்லாரும் போய் அவரை மத்திய வானத்தில் சந்தித்து அவர் பாதத்தில் விடுவோம். அல்லேலூயா! இதுதான் ஸ்பிரிச்சுவலா நடக்க போகுது. அடுத்து அவர் கல்லறையில் இருக்கிறவனையும் எழுப்புறார். இல்லையா? இந்த மரியாதை, இந்த வசனம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். போதகர் வந்துடுவார், மத்தியமானதுக்கு வந்துடுவார். வந்துட்டு நம்மளை அழைப்பார், அங்கிருந்து நம்மளை அழைப்பார். அப்ப நம்ம என்ன செய்வோம்? சீக்கிரமாய், மரியாதை போல சீக்கிரமாய் போய் போதகரை சந்திச்சவருடைய பாதத்தில் விழுந்துருவோம். இதுதான் நடக்கும் போது. இது ஆவிக்குரிய ரீதியாக இந்த காரியம் ரகசிய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமான ஒரு அற்புதமான சம்பவம். இவர் போய் உயிரோடு இருக்கிற இவள் சந்திப்பதும், மரித்தவன் உயிரோடு கூட எழுப்பப்படுகிறதும் எல்லாம் தொடர்ந்து அங்க நடக்குது, அடுத்தடுத்து நடக்குது. சரியா? சரி, இப்ப நம்ம இந்த சப்ஜெக்ட்ல வேற ஒரு காரியத்துக்கு வருவோம். லிட்டரலா பார்க்கும்பொழுது இடத்துல மரியாள் இயேசு கிறிஸ்துவை வந்து சந்திக்கிறாள். சந்தித்த உடனே அவருடைய பாதத்தில் விழுந்து சொல்றார், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் அப்படின்னா. இந்த வார்த்தை அவர் சொன்ன உடனே பாருங்க, அடுத்த காரியமே பார்க்கும் பொழுது அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட பொழுது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கிறிஸ்துவையே கலங்க வைத்து விட்ட ஒரு சம்பவம் இது. மார்த்தாளும் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது சொன்ன இதே வார்த்தை தான், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான்னு தான் சொன்னான். 21வது வசனத்தை படிச்சு பாருங்க. 21வது வசனத்தில் மார்த்தாள் இயேசுனிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். மரியாள் சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்க, அது ஒண்ணுதான். அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆனால் மார்த்தாள் சொன்னதை விட மரியாள் சொன்னதோடைய எஃபெக்ட் ஜாஸ்தியா இருந்துச்சு. அவருடைய பாதத்தில் விழுந்து அழுது, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என அழறான். அதை பார்த்து இயேசுவை கலங்கிவிட்டார். அவள் அழுகிறத பார்த்த உடனே இவருடைய இருதயமும் உடைஞ்சது. அவள் அழுகிறதை பார்த்த உடனே இவருடைய இருதயமும் உடைஞ்சிருச்சு, உடைந்து இவரும் கண் கலங்கி விட்டார். இவரும் கண் கலங்கி இல்லையா, ஒரு வீட்டு ஒரு மரண வீட்டுக்கு நம்ம போறோம்னா போகும்போது சில டைம் சாதாரணமா போயிடுவோம். ஆனா எல்லாரும் நம்ம வந்தவங்க நம்மளை பார்த்து ஓடு அழுகிறாங்கன்னா நமக்கு என்ன ஆகும், கண்ணு கலங்கிடும் இல்ல. அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்துச்சு. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே ஆவியில கலங்கினார். ஐயோ, இப்படி கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிற இவள் இப்படி கலங்கி போயிருக்கிறாளே, அதை பார்த்த உடனே இருதயம் உடைஞ்சு இவரும் கண்ணீர் வடிக்கிறார். அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, மார்த்தாளுடைய மரியாளுடைய எஃபெக்ட் ஜாஸ்தியா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்த்தாள் சும்மா வந்து சொல்ற, ஆனா மரியாளோ அவருடைய பாதத்துல விழுந்து அவரிடத்தில் இந்த வார்த்தையை சொல்றார். இது இந்த இரண்டாவது பாதத்தில் விழுகிறது எதை குறிக்கிறது என்றால், அவரிட டோட்டலா சரண்டர் ஆகிறது. அவருடைய பாதத்தில் விடுத்த ஆண்டவரே, நீங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசு கிறிஸ்துவை கலங்க வைத்த ஒரு காரியம். இன்றைக்கு சொல்றேன், நம்ம வாழ்க்கையிலே வசனத்தை அறிந்து கொள்வதற்கு அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நம்ம தாழ்மையோடு உட்காரோம். ரெண்டாவது, நம்மை முழுவதும் அர்ப்பணிக்கிறதற்கு அவருடைய பாதத்தில் உட்காருகிறது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த காலில் விழுகிறது எதை குறிக்கிறது என்றால், முற்றிலுமா இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறதான ஒரு அனுபவம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட ஜபம் வல்லமை உள்ளது. அப்படிப்பட்ட ஜபம் மிகவும் வல்லமை உள்ளது. சாதாரணமாய் செபிக்கிறதை விட அப்படிப்பட்டதான ஒரு ஜெபம் மிகவும் வல்லமையுள்ளது. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 51வது சங்கீதம், இந்த இடத்தில் தாவீது தன்னுடைய பாவத்திற்காக அவன் கதறி அவன் உடைந்திருக்கிறான். அவன் எழுதின சங்கீதத்தில் 17வது வசனத்தை வாசிக்கலாம்.
தேவனுக்கு ஏற்கும் பலிகள்,
தேவனுக்கு ஏற்கும் பலிகள்
நொறுங்குண்ட ஆவிதான்
தேவனே
நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர்.
தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியிருக்கிறார். அப்ப கர்த்தர் இப்படிப்பட்ட ஜபத்தை புறக்கணிக்கவே மாட்டார். இருதயம் உடைஞ்சு அவருடைய அன்பினால் நிறைந்து கண்ணீரோடு இருதயம் உடைஞ்சு நம்ம சொல்ற ஒரு வார்த்தை இருக்குது, கர்த்தர் அதை புறக்கணிக்கவே மாட்டார். தேவனுக்கேற்ற இருதயம் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் ஒருபோதும் புறக்கணிக்கிறதே கிடையாது. அவர் ஒருபோதும் புறக்கணிக்கிறது கிடையாது. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் ஒருபோதும் புறக்கணிக்கிறது கிடையாது. அது எதை குறிக்கிறது, அவரை தாழ்த்தி நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் கலங்கினார். உடனே கேட்கிறார், அவனை எங்கே வைத்தீர்கள் கேட்டார். கேட்டு நேராக கல்லறைக்கு போய் லாஸ்ருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புகிறார். அப்ப ரெண்டாவது காரியம், நம்மை தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி முற்றிலும் ஒப்பு கொடுப்பதற்கு அவருடைய பாதத்தில் விழுந்தது இது அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது, அவருடைய பாதத்தில் விழுந்தது அவருக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக. மூன்றாவது, மரியாளை குறித்து இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 12வது அதிகாரம், யோவான் சுவிசேஷத்தில் 12வது அதிகாரம், அடுத்த அதிகாரத்தில் வரும்பொழுதும் அங்கே அடுத்த ஒரு சம்பவம் நடக்கிறது. முதல் வசனத்தில் வாசிக்கலாம்.
பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ரா விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள்
லாசருவும்
அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள்
விலையேற பெற்ற
களங்கமில்லாத நலதம் எனும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும்
தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. பாருங்க, அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நரகம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அதை துடைத்தாள் என்று வேதம் சொல்லுங்கள். மூன்றாவது இந்த இடத்திலே மரியாதை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடக்குது. நம்ம வீட்டிலயும் ஒரு நல்லது நடந்தா நம்ம என்ன செய்யறோம், ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங், கத்திரத செஞ்சார் அப்படின்னு என்ன செய்யும், ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை நம்ம வைப்போம். இந்த இடத்திலே லாசருவை உயிரோடு எழுப்பி விட்டதுனாலே அவங்க வீட்டில் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடத்துறாங்க. லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பிட்டார் அப்படின்னு வச்சு அதுக்காக ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்திலே ஒவ்வொருத்தரை பத்தி இருக்குது பாருங்க. அங்கே லாவிருந்து பண்ணினார்கள், மார்த்தாள் பணிவிடை செய்தாள். மார்த்தாள் எப்பவுமே வேலை காரியங்கள் எல்லாம் செய்யறதுல கவனமா இருப்பா, பணிவிடை செய்தாள். லாசரு சாப்பிடறதுக்கு பெஞ்சில் லைன்ல உட்கார்ந்துட்டாரு, எடுத்த உடனே சாப்பாட்டு லைன்ல உட்கார்ந்துட்டாரு. சாப்பாடு ரெடி ஆகல, ஆனா ஃபர்ஸ்ட் போய் பந்தியில் உட்கார்ந்துட்டாரு. அது இங்க இயேசு கிறிஸ்துவோடு போய் பந்தியில் போய் உட்கார்ந்துட்டாரு லைன்ல. ஆனா மரியா பாக்கிறான், இவள் பணிவிடையிலையும் போல சாப்பாட்டிலையும் உட்கார்ல, விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலம். இதை குறித்து அஞ்சாவது வசனம் சொல்லுகிறது, இந்த தைலம் 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு போடாமல் போனது என்றாங்க. 300 பணம், 300 பணம் என்பது இவருடைய கணக்கின்படி 300 பணம் என்றால் ஒரு வருஷத்து சேலரி, ஒரு வருடம் ஒரு நபர் சம்பாதிக்கிற வருமானம் கிட்டத்தட்ட, அதுதான் 300 பணம் என்று சொல்வது. அப்போ ஒரு வருஷத்து சேலரி அவ்வளவு காஸ்ட்லி, ஒரு வருஷம் சம்பாதிக்கிற அளவுக்கு அவ்வளவு விலையேற பெற்றதான நளதம் என்கிறதான அந்த தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் தான் ஊற்றினான். பாதத்தில் ஊத்தன இங்கே பாருங்க, மரியாளும் கிறிஸ்துவின் பாதத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறான். அவருடைய பாதத்தில் வந்து ஊற்றினான், ஊற்றி தன் தலைமையை எடுத்து அவருடைய பாதத்தை துடைக்கிறாள். அந்த வீடு முழுவதும் அந்த பரிமளத்தினால் நிறைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிமளம் விலையேற பெற்றது, வாசனை வீசக்கூடியது. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனைக்கு அடையாளமானது. ஆராதனை தான் தேவ சமூகத்தில் வாசனையான ஒரு அனுபவம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும், சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார்
இல்லையா, சுத்த வாசனை. இதை கர்த்தர் நுகர்ந்தார். இந்த வீடு முழுவதும் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. அந்த வாசனை அந்த வீடு முழுவதை நிறைத்தது. இயேசு கிறிஸ்து அந்த வாசனையை நுகர்ந்தார் இல்லையா, இயேசு கிறிஸ்து அந்த வாசனையை நுகர்ந்தார். இது எதை குறிக்கிறது, ஆராதனை. நோவா கர்த்தருக்கு பலிபீடம் சுத்தமான இருதயத்தோடு செலுத்தப்படுகிற ஆராதனை. சுத்தமான பறவைகள், சுத்தமான மிருகங்கள், இவைகளை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதை கர்த்தருக்கு என்று செலுத்தினான். அந்த செலுத்தப்பட்டதான அந்த பலிகளின் வாசனையை கர்த்தர் இன்பமாய் நுகர்ந்தார். பலியின் வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார் என்று வேதம் சொல்லு. இதே போலதான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி, நம்மை தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, சுத்த இருதயத்தோடு நாம் செலுத்துகிற துதி பலிகள், சுத்த இருதயத்தோடு நாம் செலுத்துகிறதான ஸ்தோத்திரங்கள், சுத்த இருதயத்தோடு நாம் கர்த்தருக்கு ஏறெடுக்கிற, முழு இருதயத்தோடு ஏறெடுக்கிறதான அந்த ஆராதனை, அது கர்த்தருக்கு ஒரு பரிமளமாய் இருக்கிறது. சாதாரண பரிமளம் அல்ல, விலையேற பெற்ற பரிமளமாய் இருக்கிறது. அந்த பரிமளத்தின் வாசனை, அந்த ஆராதனையின் வாசனையை தேவனாகிய கர்த்தர் சந்தோஷமாய் நுகர்கின்றார். அது எங்க வச்சு, அவருடைய பாதத்தில் வச்சு செஞ்சார், அவருடைய பாதத்தில் கொண்டு வந்து ஊற்றினார். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் மூன்றாவது மரியாள் நமக்கு காண்பிக்கிற காரியம், அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய பாதத்திலே பரிமள தைலத்தை ஊற்றி அந்த வீடு முழுவதும் அந்த வாசனை ஆள் நிரப்பிவிட்டால், அதே போல நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, அவருடைய பாதத்திலிருந்து நம்மை தாழ்த்தி, சுத்த இருதயத்தோடு, களங்கமில்லாத இருதயத்தோடு, இந்த களங்கமில்லாத நலவம் எதும் தைலம், களங்கமில்லாத இருதயத்தோடு, நோவாசலத்திலிருந்து சுத்தமான பறவை, சுத்த இருதயம், களங்கமில்லாத இருதயம், அப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம் செலுத்துகிற துதிகள் ஸ்தோத்திரங்கள் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது. அதை வாசனையாக கர்த்தர் நுகர்ந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு மேன்மையான காரியம் பாருங்க. இந்த மரியாளுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தருடைய பாதத்தோடு தன்னை சம்பந்தப்படுத்தி கொண்டவள், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருடைய பாதத்தோடு தன்னை சம்பந்தப்படுத்திட்டார். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து தாழ்மையோடு வசனத்தை கற்றுக்கொள்ளுகிறது. அவருடைய பாதத்தில் விழுந்து தன்னை தாழ்த்தி முற்றிலும் அர்ப்பணித்து நொறுமுண்ட இருதயத்தோடு ஜெபிக்கிறதான ஒரு அர்ப்பணித்து ஜெபிக்கிறதான ஒரு ஜெப ஜீவிதம். மூன்றாவது, அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவரை ஆராதிக்கின்றதான ஒரு அருமையான ஒரு அனுபவம். மூணு விசேஷமானது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான மூன்று விஷயங்கள் நம் மரியாதைகிட்ட இருந்துச்சு. ஒன்று வசனம், ரெண்டாவது பாதத்திலே விழுந்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம், மூன்றாவது அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கிற அனுபவம். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த மூணையும் என்னைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. வேத வசனம், ஜெபம், ஆராதனை, இது மூணும் ரொம்ப முக்கியம். இது மூணு தான் நம்மளை உருவாக்கும். இந்த மூணையும் நம்ம வாழ்க்கையில் என்னைக்குமே விடக்கூடாது. நல்லா கவனிச்சுங்க. வசனம், வசனத்திலே ஆழமா இருக்கணும். ரெண்டாவது, இருதயத்தை உடைச்சு ஜெபிக்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். மூணாவது, கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். மூணு விசேஷமானது. இது மூணுமே இந்த மரியாதைகிட்ட இருந்துச்சு. அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து இந்த மூணையுமே அவர் செஞ்சார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவளை புகழ்ந்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவளை கூப்பிட்டு அனுப்பினார், அவளை கூப்பிடுனார். இவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்து அவளை நேசித்ததுக்கு ரீசன் என்னன்னா இதுதான். வசனத்தாகும், உடைஞ்ச இருதயம், நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் புனக்கணிக்க மாட்டார். மூன்றாவது, கர்த்தரை ஆராதிக்கிறதான ஒரு இருதயம். இப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் கடைசி நாள் கூப்பிட்டு அனுப்ப போறார். ஆமென். வசனத்தை நல்லா வாசித்து தியானிக்கிறவர்கள், நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜபிக்கிறவர்கள், கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் கடைசி நாளிலே மத்தியவானத்திலிருந்து கூப்பிட போறார். வா, கூப்பிட போறார். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் பரலோகத்தில் சேர்த்துக் கொள்ளப் போகிறார். அதனால இந்த கடைசி நாட்களில் தேவ சமூகத்தில் மரியாதை போல தாழ்மையோடு இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டால், நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வருகையெல்லாம் கண்டிப்பாய் எடுத்துக் கொள்ளப்படுவோம். நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. மரியாளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு கூட அவருடைய பாதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த மரியாளை எங்கெல்லாம் பார்க்கிறோமோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தோடு தன்னை அவள் ஐக்கியப்படுத்திக் கொண்டிருந்தாள். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறார். அவருடைய பாதத்தில் விழுந்து நொறுங்குண்ட இருதயத்தோடு செபிக்கிறார். அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருக்கு ஆராதனை செய்கிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கிறிஸ்துவின் பாதம் நமக்கு தஞ்சமாயிருக்கிறது. இந்த பாதம் என்பது அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. கர்த்தருக்கு முன்பாக நம்மை வெறுமையாக்கி தாழ்த்துகிற ஒரு அனுபவம். தேவனாகிய கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நீங்க உங்களை வேதத்தை வாசிக்க பொழுது உங்களை தாழ்த்தி பாருங்க. ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எனக்கு சொல்லி தரணும்னு உள்ளத்தை திறந்து தாழ்மையோடு சொல்லி பாருங்க. வசனத்திலிருந்து கர்த்தர் நிறைய காரியத்தை உங்களோடு பேசுவார். ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். உங்க வாழ்க்கையின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவார். வேதம் உங்களோடு கூட பேசும், வேதத்திற்குள்ளிருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இரண்டாவது, நொறுங்களுடைய இருதயத்தோடு இருங்க. கர்த்தருடைய அன்பு உங்கள் இருதயத்தை உடைக்கணும். கர்த்தருடைய அன்பு உங்க வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கணும். அந்த அன்பினால் நிறைஞ்சு நீங்க செய்யற ஒரு ஜெபம், அந்த அன்பினால் நிறைந்து கர்த்தரிடத்துல கேட்கிற ஒரு காரியம், நிச்சயமாகவே கர்த்தருடைய இருதயத்தை இழுத்துக்கொள்ளும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். அந்த அன்பை கர்த்தர் நேசிக்கிறார். அதை கர்த்தர் கவனிக்கிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நமக்கு அவசியம். மூன்றாவது காரியம், தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரை ஆராதனை செய்ய வேண்டும். விடுதலையோடு ஆராதனை செய்ய, விடுதலையோடு துதிக்கணும். அவருடைய பாதத்தில் தாழ்மையோடு உட்கார்ந்து கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செய்யணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மரியாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவளை பாராட்டினார், அவளை கனம் பண்ணினார், அவளை மேன்மைப்படுத்தினார், அவளை கூப்பிட்டு அனுப்பினார். இவ்வளவு தூரம் அவர் செஞ்சதுக்கு காரணம் அவளுக்குள்ள ஆவிக்குரிய தன்மைகள் தான். இயேசு கிறிஸ்துவை அவ்வளவு தூரம் அவளை மெச்சிக்கொள்ள வைத்தது. இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தன்மைகள் நமக்குள்ள நிறைய இருக்கணும். இந்த ஆவிக்குரிய தன்மைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாற்றும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் அவரால் கூப்பிட்டு அழைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். ஸ்தோத்திரமாண்டவரே, எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அருமையான பிதாவே, தகப்பனே, இந்த மரியாருடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு அருமையான ரகசியங்களை வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் இருந்த தாழ்மை, ஆண்டவர் எப்பொழுதும் உடைய பாதத்தோடு தன்னை இணைத்து கொண்டதான ஒரு அனுபவம். அப்பா, நாங்களும் எப்பொழுதும் உடைய பாதத்தோடு உங்களை எங்களை இணைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பாதத்திலே நாங்கள் எப்பொழுதும் அமர்ந்து உடைய வார்த்தைகளை தியானிக்க, உங்களுடைய பாதத்திலே இருதயத்தை உடைத்து ஊற்றி ஆண்டவரே நாங்கள் ஒருங்குண்ட இருதயத்தோடு வந்து செபிக்க, உங்களுடைய பாதத்திலே அமர்ந்து உண்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்க கிருபை செய்யுங்க. அப்பா, தகப்பனே, இப்படிப்பட்ட கிருபை எங்களுக்குள் நிறைவாய் காணப்படுவதாக எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வழி நடத்துங்க அப்பா, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் கர்த்த நேர்த்தியாய் நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகான மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரியும், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரியும். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரியும், அவர் செய்த சகல விவகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாமியானவருடைய அந்யோனிய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.